வணக்கம் அன்பு நேயர்களே, இது நியூசிலாந்து தமிழ் சங்கத்தினரின் தமிழ் தென்றல் வானொலி. இன்றைய நாளும் இனிவரும் காலங்களும் அனைத்து தமிழர்களுக்கும் நன்றி அமையட்டும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சிக்குள்
செல்கிறோம்.
இன்றைய பொன்மொழிகள் வழங்குபவர் திருமதி புஷ்பராணி நடராஜா அவர்கள்.
தமிழ் தென்றல் நேயர்களுக்கு வணக்கம். பிறருக்கு கொடுத்து மகிழ்வது உயர்வானது, பிறர் கொடுப்பதை தடுக்க முயல்வது இழிவானது. பதவிகளால் மனிதர்கள் மதிக்கப்படுவதில்லை, அவர்களின் மேன்மை குணங்களால் மட்டுமே மதிக்கப்படுகிறார்கள். நீ சுமக்கின்ற நம்பிக்கை நீ கீழே விழும்போது உன்னை சுமக்கும். புறக்கணிப்பு என்று ஒன்று இருக்கும் வரை எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாவதில்லை. தன் நிலை அறிந்து செயல்பட்டால் நன்மையில் முடியும். அகிலத்தில் பிறந்த அனைவரும் ஏதோ ஒரு காரணத்துக்காக படைக்கப்பட்டு இருக்கிறோம். நமக்கான கடமைகளை நிறைவேற்ற காலம் கனியும் வரை காத்திருப்போம். நன்றி, வணக்கம்.
காதல் செய்யாமல் கண்ணும் என் நெஞ்சும் என் பேச்சை கேட்காதே.
காதல் மெய் காதல் அது பட்டு போகாதே. காற்று நம் பூமி தன்னை விட்டு போகாதே.
ஆதாயம் இடம் மாறி போனால் போகட்டும்.
இலங்கை, இந்திய மற்றும் இதர நாடுகளில் இருந்தும் இறக்குமதி செய்யப்பட்ட பல்வேறு உணவுப் பொருட்களை ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள எப்போதும் நாட வேண்டிய இடம் ஸ்பைசிலாண்ட். நியாயமான விலையில் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட சுவைமிகு உணவுப் பண்டங்கள் என்னாலும் பெற்றுக்கொள்வதற்கு சிறந்த ஒரே இடம் ஸ்பைசிலாண்ட். விசேட விலை கழிவுகளில் உங்களுக்கான நிரந்தர சேவையை வழங்க காத்திருக்கின்றது ஸ்பைசிலாண்ட். என்றும் தரமான மளிகை பொருட்களை நியாயமான விலையில் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே ஸ்தாபனம் இலக்கம் 50 குயின் ரோட் பன்மூரில் அமைந்துள்ள ஸ்பைசிலாண்ட். என்றும் மறவாதீர்கள் ஸ்பைசிலாண்ட். இலக்கிய சாரம் வழங்குபவர் வைத்திய கலாநிதி ராசநாதன் அவர்கள்.
வணக்கம் நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை எழுதிய இரு கவிதைகளை உங்களுக்கு அளிக்கின்றோம். வாழ்க்கை நிலையாமை. கருணையின்றி மனிதர் உள்ளம் கருங்கலான காரணத்தினால் வந்த கஷ்டம் தனை. வருணனையால் வேலையில்லா திண்டாட்டத்தால் வந்த விளைவென்று உலகில் வலுத்துவாரால். கருணையின்றி மனிதர் உள்ளம் கருங்கல்லான காரணத்தினால் வந்த கஷ்டம் தன்னை. வர்ணனையால் வேலையில்லா திண்டாத்தால் வந்த விளைவென்று உலகில் வலுத்துவாரால். பொருளையெல்லாம் இழந்தவர்கள் யாரவேறும் பொக்கடமாய் கட்டியெடுத்து ஓடினரோ. இருளை ஒளி என்பவர் முன் பேச்சும் உண்டோ. ஏழை உரை அம்பலத்தில் ஏறுமோயோ. பொருளையெல்லாம் இறந்தவர்கள் யாவரேனும் பொக்கடமாய் கட்டியெடுத்து ஓடினாரோ. இருளை ஒளி என்பவர் முன் பேச்சும் உண்டோ. ஏழை உரை அம்பலத்தில் ஏறுமே ஓ. ஏகாந்தம் யாவருக்கும் இசையமாட்டாது. என்னாலும் கூடியே வாழ வேண்டும். சாகாத வரம் பெற்றோர் எவரும் இல்லை. தளர்ந்தவதை தாங்குவதே தர்மமாகும். ஏகாந்தம் யாவருக்கும் இசையமாட்டாது. என்னாலும் கூடியே வாழ வேண்டும். சாகாத வரம் பெற்றோர் எவரும் இல்லை. தளர்ந்தவரை தாங்குவதே தர்மமாகும். ஆகாயமளவு உயர்ந்து வளர்ந்து நின்ற அரண்மனையும் அரை நொடியில் அழியும் என்று பீகாரால் கொற்றவால் அறியார். இந்த பேருலகில் பெண் எதனால் அறிவார் ஐயா. ஆகாயமளவு உயர்ந்து வளர்ந்து நின்ற அரண்மனையும் அரை நொடியில் அழியும் என்று பீகாரால் கொற்றாவால் அறியார். இந்த பேருலகில் பெண் எதனால் அறிவார் ஐயா. கவிஞர் ஒரு முறை சொன்னது, பீகாரில் ஒரு பெரிய கட்டடம் திடீரென்று விழுந்து உடைந்தது. அதைத்தான் இந்த கவிதையில் குறிப்பிடுகின்றார். கவிதை பொதுவாக வாழ்க்கை மிகவும் நிலையற்றது என்பதை எடுத்து காட்டுகின்றார். குழந்தை, அடுத்த கவிதை குழந்தை. எங்கே இருந்து வந்தாய் குழந்தை, அதை யானும் அறிந்திட சொல் குழந்தாய். எங்கும் நிறை வெளியில் இறைந்தேன், சற்றே இங்கும் இருக்க வந்தேன் அம்மா. எங்கே இருந்து வந்தாய் குழந்தாய், அதை யானும் அறிந்திட சொல் குழந்தாய். அதற்கு குழந்தை பதிலளிப்பதாக இருக்கின்றது, எங்கும் நிறைவழியில் இருந்தேன், சற்றே இங்கும் இருக்க வந்தேன் அம்மா. நீல மலர் போலும் விழிகள் எங்கு நீ தேடி பெற்றாய் என் குழந்தாய். அதற்கு குழந்தை சொல்கின்றது, ஞாலம் இதற்கு வரும்படியில் வானம் நன்கொடை தந்தவை அம்மா. கண்ணில் ஒளி விளங்க கண்டேன் அந்த காட்சியின் காரணமென் குழந்தாய். அதற்கு பதில், விண்மீன் ஒளி சிறிது தங்கி அங்கு மின்னி விளங்குகின்றது அம்மா. கண்ணில் ஒளி விளங்க கண்டேன் அந்த காட்சியின் காரணம் என் குழந்தாய். அதற்கு பதில், விண்மீன் ஒளி சிறிது தங்கி அங்கு மின்னி விளங்குகின்றது அம்மா. நெஞ்சம் கழிக்க வரும் குழந்தாய், கண்ணில் நீர்த்துளி நின்ற கதை எதுவோ. அதற்கு பதில், வஞ்ச பொதி புவியில் என்னை தேடி அது வழி எதிர் வந்து நின்றது அம்மா. நெஞ்சம் கழிக்க வரும் குழந்தாய், கண்ணில் நீர்த்துளி நின்ற கதை எதுவோ. பதில், வஞ்சமான புதி புவியில் என்னை தேடி அது வழி எதிர் வந்து நின்றது அம்மா. இப்படிப்பட்ட கவிதைகள் பலவற்றை கவிஞர் எழுதியிருக்கின்றார். அவர் ஒரு ஒப்பற்ற கவிஞர் என்பதில் ஐயமில்லை. அடுத்ததாக கிருபானந்த வாரியார் அவர்கள் மக்கள் என்ற விடயத்தை பற்றி எழுதியோரு சுருக்கமான கட்டுரையை உங்களுக்கு சில பகுதிகளை அளிக்கின்றோம். மக்கள், கிருபானந்த வாரியார் சுவாமிகள். தம்முடைய பிள்ளைகளே தமது பொருள் என்று சிறப்பித்து சொல்ல பெறுவர். அந்த மக்கட்பொருளும் அவரவர் செய்த புண்ணிய கர்மங்களால் வரும் என்பது பின்வரும் திருக்குறளின் கருத்து. தம் பொருள் என்பதம் மக்கள், அவர் பொருள் தத்தம் வினையான் வரும். தம் பொருள் என்பதம் மக்கள், அவர் பொருள் தத்தம் வினையான் வரும். இது குறள் 63. நீளம் குறைவதால் பெருமை விளைகின்றது, இதற்கு சான்று கூறுகின்றேன். மாக்கள் விலங்கு, மக்கள் மனிதர்கள். மாக்கள் என்ற சொல் ஒரு மாத்திரை குறைந்து மக்களின வந்தது. மாக்களினும் மக்கள் உயர்ந்தவர்கள். சீவன் ஆன்மா, சிவன் இறைவன். சீவன் ஒரு மாத்திரை குறைந்து சிவனாகின்றது. சீவனுக்கும் சிவனுக்கும் எழுத்தில் ஒரு சிறு வேற்றுமை. தலையில் துளியுடன் கூடியது சீவன், அதுபோல் நமது தலையிலும் விதியாகிய சுழி உண்டு, சுழி இல்லாதது சிவன். கோமார்க்கே நாமென்றும் மேலே ஆளாய் கொய்மலச்சே அடியினை குறுகினோமே என்கின்றார் அப்பரடிகள். இயற்கையை பாருங்கள், மாடு குதிரை கழுதை நாய் இவற்றின் முகம் நீண்டிருக்கின்றது, மனிதனின் முகம் நீளமின்றி உள்ளது. அதனால் மக்கள் பிறப்பு உயர்ந்தது. இனி மக்களும் அறிவுடைய மக்கள், மக்களிலும் அறிவுடைய மக்கள் சிறந்தவர்கள். நேர்களே, இதுவரை நீங்கள் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளையின் கவிதைகளையும் மக்கள் என்ற விடயம் பற்றி கிருபானந்த வாரியார் சுவாமிகள் எழுதிய கட்டுரையையும் கேட்டீர்கள். நன்றி, வணக்கம் நேர்களே.
திரு சுகி சிவம் அவர்களின் கடவுள், ஜாதி, மதம், மனிதநேயம் பற்றிய ஒரு சிறு உரை.
எங்க போய் முடியும், எங்க போய் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும், இதெல்லாம் எந்த வகையில நியாயம்? ரொம்ப அருமையான கேள்வியை அவர் எழுப்பி வைத்திருக்கிறார். அதை விட எனக்கு பெரிய வருத்தம், அரசியலை விட்டுட்டு போனவர் புத்தர். இப்ப அங்க என்னடா நடக்குதுன்னா, புத்தர் பேரால தான் அரசியலே நடந்துகிட்டு இருக்குது. கொடுமையில கொடுமை. இது என்ன கூத்து? இப்படி எல்லாம் மத தலைவர்கள் உலகத்துக்கு வழிகாட்டி இருக்கிற போது ஏன் இந்த மனுஷன் இப்படி நடந்துக்கிறார்? இப்ப எல்லா மதத்திலும் நம்ம மெம்பரா இருக்க முடியுமா என்ன? எல்லா மதத்திலையும் ஒன்னா தான் போதிக்கப்பட்டதுன்னு புரிஞ்சுக்கணும். முதல்ல ஒரு புதுக்கவிஞன் எழுதி நான் தூக்கி சாப்பிட்டேன் எல்லாரையும். வெள்ளிக்கிழமை நான் மசூதிக்கு போவேன், சனிக்கிழமை பெருமாள் கோயில், ஞாயிற்றுக்கிழமை சர்ச். நான் ஒன்றும் எல்லா மதத்திலும் உறுப்பினன் அல்ல, பிச்சைக்காரன். எங்கு என்றைக்கு அதிகம் கிடைக்குமோ அன்று அங்கைக்கு. வெள்ளிக்கிழமை போனா மசூதியில கிடைக்கும், சனிக்கிழமை போனா பெருமாள் கோயில் வாசல்ல பிச்சை கிடைக்கும், ஞாயிற்றுக்கிழமை போனா சர்ச் வாசல்ல பிச்சை கிடைக்கும். அப்ப பிச்சைக்காரனுக்கு மதம் என்னடா மதம்னா, எங்க போனாலும் கிடைக்கும், வாங்கிட்டு வர வேண்டியதுதான் என் வேலை அப்படின்னு. உண்மையில ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா உலகத்துல இன்னைக்கு மனிதநேயம் கேள்விக்குறியா இருக்கிறதுக்கு முதல் காரணம், நான் எப்படி வரேன்னு கவனிக்கணும், உலகத்துல இன்னைக்கு கேள்விக்குறியா இருக்கிறதுக்கு மனிதநேயம் இருக்கிறதுக்கு காரணம் மதம். மதத்தின் பெயரால ஒரு பெரிய பிளவு உலகம் முழுக்க இருக்காது, பிழை. நல்ல தீர்க்கமா யோசிக்கணும். ஒரு சினிமாவில் கூட இந்த காமெடியை வச்சான், இது ஒரு பழைய கதைங்க, இது நல்ல அருமையான கதை. ஒரு சாவடியில ரெண்டு பேர் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தான். சத்திரம் சாவடின்னு சொல்லுவாங்க, அதுக்கு சாவடிங்கிற பேர் ரொம்ப கரெக்ட். பல பேரை சாவடிச்ச இடம், ரெண்டு பேர் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தா. அப்ப ஒரு பெரியவரை பார்த்து ஒருத்தன் கேட்டா, அண்ணா ஏன் துக்கமா இருக்கிறீங்க? அவன் துக்கமா இருப்பா, அதெல்லாம் தெருவில் போறவங்கலாம் சொல்லுவானா, நம்ம ஒன்னும் தெருவில் போல என்ன உட்கார்ந்து தான் பேசுறோம் சொல்லுங்க. அதை ஏன்பா கேட்கறேன்னு ஆரம்பிச்சு அவன் பாட்டு சொல்லிக்கிட்டே வந்தான், கேட்டுக்கிட்டே வந்தான். அதை உடப்பா இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அந்த சின்ன ஆள் சொன்ன வயசானவனை பார்த்து, அண்ணே பழச பேசுனா வருத்தமா இருக்கும், இப்படி பேச்சு வளர்ந்துக்கிட்டே போச்சு. நீங்க என்ன பண்றதா இருக்கிறீங்க, என்ன பண்ணி சந்தோஷமா இருக்கலாம் இருக்கிறீங்க? அவன் சொன்னா, நம்ம ஊர்ல 4 ஏக்கர் நிலம் குத்தகைக்கு வருது, அந்த குத்தகைக்கு ஒரு 10,000 ரூபாய் அந்த எடுத்துடலாம், பொண்டாட்டி நகை கேட்டேன் கொடுக்க மாட்டேங்கிறா. குத்தகைக்கு எடுத்து இவன் கேட்டான், எடுத்து வேற என்ன வெள்ளாம பண்ண வேண்டியதுதான். வெள்ளாம பண்ணி தள தள நல்லா விளையும்பா, விளைஞ்சதுன்னா காசு வரும், காசு வந்தா இன்னொரு 10 ஏக்கர் குத்தகைக்கு எடுத்து நான் பாருங்க, அதை எடுத்து நீ ஆரம்பிச்சான். அவன் கடுப்பாயிட்டான், ஏன்னா என்னையே கேட்டுக்கிட்டு இருக்கிறியே, நீ என்னடா பண்ண போறேன்னா. நான் என்ன பண்ண போறேன், உன் நிலம் நல்லா விளைஞ்சிருக்கு, 4 பசுமாட்டை வாங்கி மேய்க்க விடலாம்னு இருக்கிறேன். ஏய், எவன் நிலத்துல எவன்டா மாடை விடுறது, ஒண்ணுடுவேன்னா. நீயே குத்தகைக்கு எடுத்த நிலம் தானே, அப்புறம் தான் பெருசா ஒண்ணுதாது, இதை ஏன் பெருசா பேசுறவன், பகுந்துருவேன் என் நிலத்துல மாட்டை உள்ள விட்டவன கொன்னே போட்டுருவேன். நான் பாருங்க, ரெண்டு பயலும் கட்டி புரண்டு சண்டை கிண்ட போட்டு அடிதடி ஆகி போலீஸ் ஸ்டேஷன்ல புடிச்சிட்டு போய் கடைசியில கேஸ் ஆரம்பிச்சு ஜட்ஜு முன்னாடி வந்து நிக்கிது. ஜட்ஜு ஒன்னே கேட்டார், என்னப்பா கேஸு அப்படின்னாரு. இவரு சொல்லுனு, என் நிலத்துல அவன் மாட்டை மேய விடுவேன்னா நான் அடிக்க போனேன், சண்டை வந்துருச்சு. ஜட்ஜு கேள்வி கேட்டார், நிலம் எங்க இருக்குதுன்னு. அவருக்கு இடம் தெரியணும்ல, கடலூரா பாண்டிச்சேரியா திண்டிவனமா, நிலம் எங்க இருக்குன்னு. இனிமேதாங்க வாங்கணும்னு ஜட்ஜு கொதிச்சு போயிட்டாரு. என்ன வாங்காத நிலத்துக்காடா சண்டை போட்டுக்கிட்டு, நீ என்னடா மாடு மேய ஊட்டி, ஓ மாடு எங்க, அதுவும் இன்னும் வாங்கவே இல்லைங்க, இன்னும் வாங்கலன்னா. இப்ப நீங்களா சிரிச்சீங்களா, ஏன் சிரிச்சீங்க? அந்த ரெண்டு பையல கிறுக்கு பையன் முடிவு பண்ணிட்டீங்கல்ல, என்ன கிறுக்கு பையன், வாங்காத நிலத்துக்கும் வாங்காத மாட்டுக்கும் சண்டை போட்ட அவன் கிறுக்கு பையன், கண்டுபிடிச்சிட்டீங்கல்ல. வாங்காத நிலத்துக்கும் வாங்காத மாட்டுக்கும் சண்டை போடுற மாதிரி பார்க்காத கடவுளுக்கும் போகாத சொர்க்கத்துக்கும் சண்டை போடுகிறானே, இந்த மூடனை எங்கே போய் வைப்பது? பைத்தியக்காரன்ல, இந்த பூமி இனிமையா வாழ்வதற்கு இறைவன் கொடுத்த கொடை இல்ல, யாரு என்ன மதத்துல இருந்தா சார், அவனுக்கும் பசி எனக்கும் பசி, அவனுக்கும் காதல் எனக்கும் காதல், அவனுக்கும் கண்ணீர் எனக்கும் கண்ணீர், அவனுக்கும் நோவு எனக்கும் நோவு, இருக்கிற வரைக்கும் இருந்து ஆடி பாடி போய் சொல்ல முடியாத. நான் கும்பிடுற சாமியை தான் அவன் கும்பிடுறைய கேள்விக்குறி எங்கே, மதங்களின் பெயரால் பிளந்து கிடக்கிறான். சொன்னாரு, ஜாதி ஒரே ஜாதி ஒத்துமையா இருக்கிறான. சாண்டில் என்ன ஒரு பெரிய எழுத்தாளர், அவர் ஒரு சம்பவம் சொன்னாருங்க, நான் அப்படி சொல்றதுக்காக நீங்க வருத்தப்படக்கூடாது. அதாவது ஒரு நடந்த சம்பவத்தை அப்படியே சொல்றாரு. பி கே ராமசாமி அவருடைய ஃப்ரெண்டு, ராமசாமி அவரை ஒரு கல்யாண நிச்சயதார்த்தத்தை கூப்பிட்டு போயிருக்கிறார். நடிகர் வி கே ராமசாமி சாண்டில் என்ன ஒரு கல்யாணம் விட்டு கூப்பிட்டு போயிருக்கிறார். நிச்சயதார்த்தம், நிச்சயதார்த்தம் நடக்கிறதுக்கு முன்னாடி சாப்பாடு போட்டாங்க, எல்லாம் சாப்பிட்டுட்டாங்க, நிச்சயதார்த்தம் நடக்க போகுதுங்க, நின்று போச்சு நிச்சயதார்த்தம். இவர் சாண்டில்யன் கேட்டாராம், ஏன் நின்று போச்சுன்னு. அது தாம்பூலம் மாத்தும் போது தான் இவன் வேற ஜாதி அவன் வேற ஜாதின்னு தெரிஞ்சதுன்னு. இல்லையே, ரெண்டு பேருமே செட்டியார் தானே சொன்னாங்க. இல்ல, இவர் ரெட்ட மாட்டு வாணிபம், அவர் ஒத்த மாட்டு வாணிபம். செட்டியார ரெண்டு பிரிவு இருக்கான், ஒத்த மாட்டு வாணிபம் ரெட்ட மாட்டு வாணிபம்னு பிரிவு இருக்கான். ரெட்ட மாட்டு வாணிபம் ஒத்த மாட்டு கொடுக்க மாட்டாங்க, ஒத்த மாட்டு வாணிபம் ரெட்ட மாட்டு கொடுக்க மாட்டாங்க. சாண்டில்யன் சொன்னார் பாருங்க ஒரு பதில், ஒன்னு அவனை ஒரு மாட்டை விற்க சொல்லு, இல்ல இவனை ஒரு மாட்டை வாங்கி கட்டு சொல்லு. நாமெல்லாம் சோத்து தின்னுட்டாயா, இப்ப நிச்சயதார்த்தம் போனா அசிங்கமா இல்லையா? என்னைய ஒத்த மாட்டு வாணி போது அவ பணகனா இல்லாம இருந்திருக்கும், ஒத்த மாடு வச்சிருந்திருப்பா போயா, இதெல்லாமா ஒரு பிரச்சனை. என்ன ஒரே ஜாதி உள் பிரிவு, கட்டிக்க மாட்டாங்க. புள்ளமார் கேட்பாங்க, என்ன கேரட், 24 ஆ 22 ஆ, யாரு ஜாதியில 24 கேரட் 22 கேரட் உரைச்சு பாக்குறாங்களா புள்ளமாருக்குள்ள, என்ன நாடு. அவன் ஜாதியை பத்தி பேசிக்கிட்டு ஜாதியில உயர்வு தாழ் வச்சுக்கிட்டு பகை பாராட்டிக்கிட்டு, அவனும் மனுஷன் நானும் மனுஷன்ற அறிவு இல்லையே, என்ன கொடுமையில போய் முடியும்? மதம், ஜாதி, இனம், ஒருத்தர எக்ஸ்ப்ளாய்ட் பண்றது எப்படிங்கறத பத்தி பெரிய பிரச்சனை. இவைகள்லாம் ஒரு பெரிய பலவீனத்துக்கு மிகப்பெரிய காரணமா இருக்கு. இன்னொரு பக்கம் பாருங்க, மனிதநேயத்தை பத்தி அவர் சொன்னார், கோயில் வளர்ந்துருக்குது, பக்தி வளர்ந்துருக்கு, மனிதநேயம் வளர்ந்துருக்குதான்னு கேட்டார். யோசிக்கணும், கோயம்புத்தூர்ல ஒரு 27 குழந்தைங்க இருந்த ஒரு, நான் ஆர்ஃபனேஜ்ங்கிற வார்த்தையை சொல்ல விரும்பல, கடவுளின் குழந்தைகள் வாழும் இல்லம் அப்படி வச்சுக்கோ. அதுல சண்டை வந்துருச்சு செக்ரட்டரிக்கும் பிரசிடென்ட்டுக்கும், அது பிரியுது, அந்த குழந்தைங்க சாப்பாட்டுக்கு இல்லாம கஷ்டப்படுதுன்ற செய்தி எனக்கு வந்தது. நான் ஒன்னு என்ன பண்ணேன், கோயம்புத்தூர்ல ஒரு மாசம் அந்த பிள்ளைங்க சாப்பிடணுமே, ஏதாவது ஏற்பாடு பண்ணணுமே அப்படின்னு பெரிய பணக்காரர் ஒருத்தர் கோயம்புத்தூர்ல, அவர்கிட்ட போய் வசூலுக்கு போனேன். நான் வசூலுக்கே ஆத்தையும் போறதே கிடையாது, வெக்கத்தை விட்டுட்டு இந்த 27 பிள்ளைகளுக்காக வசூலுக்கு போனேன். அவர் வாங்க வாங்க உட்காருங்க, காபி சாப்பிட்றீங்களா எல்லாம் கேட்டாரு. அவர் கோயிலுக்கெல்லாம் நிறைய செய்வாருங்க. அந்த நம்பிக்கையில் நான் போய் சொன்னேன், 27 பிள்ளைங்க தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைங்க, இது மாதிரி சாப்பாட்டுக்கு இல்லாமல் கஷ்டப்படுது, நீங்கள் அந்த ஒரு மாதத்துக்கு வேண்டிய சாப்பாட்டுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணால் ரொம்ப உபயோகமாக இருக்கும், அதுக்குள்ள நாங்கள் வேறு ஏதாவது ஏற்பாடு பண்ணி அந்த பிள்ளைகளை செட் பண்ணிவிடுவோம், கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுங்க. அவர் பட்டுன்னு ஒரு வார்த்தை சொன்னார், சார் கோயிலுக்கு எவ்வளோ வேணாலும் என்ன கேளுங்க தர்றேன், சாமி காரியம்னு சொல்லுங்க லட்ச லட்சமாக வேணாலும் தர்றேன், அப்பம் பேர் தெரியாத அனாதைங்களுக்கெல்லாம் நான் எப்படி தருவேன், இதெல்லாம் என்ன நினைப்புல பெத்தானோ இதுங்களுக்கு நான் என்ன கொடுக்கறது, கோயிலுக்கு கேளுங்க சாமிக்கு கேளுங்க எவ்வளவு வேணாலும் தர்றேன். நான் எந்திரிச்சு கும்பிட்டேன், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாதுன்னு நினைச்சு இப்ப ரெண்டு விஷயமும் தெரியாது. என்ன, நீங்க கொடுத்து கடவுளுக்கு நிறைய போறது இல்ல அதுவும் தெரியல, நீங்க கொடுக்கலன்னா அந்த பிள்ளைகளுக்கு சோறு கிடைக்க போறது இல்ல அதுவும் தெரியல, நீங்க கொடுத்து உங்க கையை எதிர்பார்த்து கடவுள் இல்ல அதுவும் உங்களுக்கு புரியல. கோயிலுக்கு நான் எவ்வளவு வேணாலும் தரேன்றீங்களே, சாமி என்ன சோத்துக்கு இல்லாம உங்க வீட்டுல காத்து கிடக்கிறாரு, உங்களுக்கு கடவுளும் புரியல மனுஷனும் புரியல மதமும் புரியல மனிதமும் புரியல, உங்களுக்கு நான் வந்ததே தப்பு வணக்கம், இதை ஊர் ஊரா சொல்லுவேன், அதான் உனக்கு நான் செய்யக்கூடிய பரிசு, ஊர் ஊரா பேர் சொல்ல மாட்டேன் நான் உன்னை சொல்லிட்டு போவேன். அவனுக்கு ஒரு புரியலீங்க, அந்த பிள்ளைங்களுக்கு செய்யறது கடவுளுக்கு செய்யறதுன்ற அறிவு ஏங்க இல்ல. உங்களுக்கு தெரியுமா 300 கோடி ரூபாய் திருப்பதி தேவஸ்தானத்துல பிளாக் ஆயிருக்கு, ஏன் தெரியுமா, எழுதி வச்ச கிறுக்க எப்படி எழுதியிருக்கிறான், இந்த பணம் நேரடியாக வெங்கடாஜலபதிக்கு போக வேண்டியதுன்னு. அவர் என்ன பணத்தை வாங்கி நேரம் திம்பாரு, நேரடியா வெங்கடாஜலபதிக்கு மட்டுமே போனுமே ஓடிய வேற எதுக்கு போகப்படாதுன்ட்டா, என்ன பண்றதுன்னு தெரியல, அந்த கோயில் கான்ஸ்டியூஷன்ல இந்த பணத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே டெபாசிட் ஆகிட்டே இருக்காது பாட்டுக்கு. வெங்கடாஜலபதி என்னைக்கு 300 கோடி ரூபாய் செக் போட்டு எடுக்க போறாரு, கிறுக்கு பைய சொத்து எழுதும் போது நேரம் வெங்கடாஜலபதிக்கு பயன்பட வேண்டிய நான் சொத்து எழுதுமா, மனுஷனுக்கு செய்யறதுதான் சார் கடவுளுக்கு செய்யறது. பல பேர் நினைச்சுட்டு இருக்கிறா மனுஷனுக்கு செய்யறதுங்கிறது வேற கடவுளுக்கு செய்யறதுங்கிறது வேற. ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க, மத்தியானம் 2 மணி வெளியில போயிட்டு வீட்டுக்குள்ள வராரு ஐயா, பெரியவர், 70 வயசு பெரியவர். அவர் சம்சாரம் 65 வயசு, சமையல்லாம் முடிச்சுட்டு அப்பதான் வந்து கூடத்துல உட்காந்துருக்கு அந்த அம்மா. அது கொஞ்சம் பருத்த சரீரம், நம்மூர் பெண்களுக்கே ஒரு பழக்கம் உண்டு, கல்யாணம் ஆகிற வரைக்கும் தான் ஒல்லியா இருக்கணும். அப்புறம் திருவாரூர் தேர் அழகுதான், இதை நான் சொல்லப்படாது இருந்தாலும் சொல்றேன் மன்னிச்சுங்க. அந்த அம்மா உட்காந்தா எந்திரிக்கிறதுக்கு 1 மணி நேரம் ஆகும், எந்திரிச்சா உட்காரத்துக்கு 1.5 மணி நேரம் ஆகும், ஒரு கிரேன் வச்சுதான் தூக்கணும். அது அப்பதான் வந்து கூடத்துல உட்காந்துது மூசு மூசுன்னு. இவர் வெளியே போயிட்டு உள்ள வந்தவர் செட்டை கட்டி மாட்டிட்டு சொல்ற, இந்தா ஏய் இதெல்லாம் நம்ம ஊர் பழைய ஆள் அப்படிதான் கூப்பிடா, ஏய் எந்திரி எந்திரி மச மசன் உட்காந்துருக்குற எந்திரி, ஒரு எலுமிச்சம்பழ ஜூஸ் கொண்டா அப்படின்னு. அந்த அம்மா இந்தா வாரேங்குது, எந்திரிக்க முடியல, சில்லுன்னு கொண்ட, அதுக்காக ஃப்ரிட்ஜ் தண்ணியை ஊத்திராது, கொஞ்சம் உப்பு போடு, அள்ளி கொட்டிப்படாது, லேசா சக்கரை போடு, அதுக்காக போடாமே விட்டுறாது. 100 கண்டிஷன் எலுமிச்சம்பழ ஜூஸுக்கு இதுவரைக்கும் எவனுமே சொன்னதில்லை, இவ்வளவு ஒரு எலுமிச்சம்பழ ஜூஸுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறார் அவரு. அந்த அம்மா அந்த வாரேன் இந்த எந்திரிக்க முடியாம திணறுதுங்க, 12 வயசு பேத்தி, அது அங்கேருந்து ஒடையாந்தது, பாட்டி தோலை தொட்டு உக்காது, தாத்தா எலுமிச்சம்பழ ஜூஸ் தானே கேட்டாரு, நான் தர்றேன், இவ்வளவு நேரம் நான் சொன்ன எல்லாத்தையும் நம்புவீங்க, இதை மட்டும் நம்ப மாட்டீங்க, எந்த பேத்தியாவது பாட்டிக்கு உதவுறதாவது அப்படின்னு நீங்க எல்லாம் நினைப்பீங்க. ஒரு உதாரணம் தானே, அதுல கூட உதவாட்டி அப்புறம் வேற எங்கதான் உதவுறது, அதுக்காக தான் உதாரணத்தை சொல்லிட்டு இருக்கிறேன். பேத்தி அங்கேருந்து வந்தது, பாட்டி உக்காரு, நான் தரேன் எலுமிச்சம்பழ ஜூஸ், பாட்டி சொல்லிச்சு அதை வானாம்பி தாயி நீ கொடுத்தா அந்த ஆள் ஏகப்பட்ட குறை சொல்லும், அதை எப்ப பார்த்தாலும் ஏதாவது சொல்லிக்கிட்டே தான் இருக்கும், அதை வாங்கி வாங்கி எனக்கு மறத்து போச்சு, நான் வாங்கிக்குவேன் நீ தாங்குவியா ஏதாவது குறை சொல். பேத்தி சொன்னா பாரு, உங்ககிட்ட மட்டும்தான் அது அப்படி வாலாட்டும், நான் கொடுத்தா மரியாதையா குடிக்கணும் சொல்லி போய் பேத்தி எலுமிச்சம்பழ ஜூஸ் போட்டு நேரம் அங்கேருந்து எடுத்துக்கிட்டு வந்து, தாத்தா குடி அப்படின்னு அதை குடிச்சு விட்டு தாத்தா சொன்னார், தேனா தித்திக்குது தாயின்னு. இந்த அம்மா சொன்னா பாருங்க வயித்தறிச்சல, என்ன தவிர வேற எவ கொடுத்தாலும் உமக்கு இனிக்குது ஐயா, என்ன தவிர வேற எவ கொடுத்தாலும் உமக்கு இனிக்குது ஐயா அப்படின்ட்டு திரும்பி அந்த பேத்தி எப்படி பார்த்தா, ராசாத்தி இங்க வாடி அப்படி கூப்பிட்டு அந்த பேத்தி அப்படி கண்ணத்தை சொடக்கி இப்படி சொடக்கிக்கிட்டு அந்த அம்மா சொன்னா, நீ எனக்கு எம்புட்டு பெரிய உபகாரம் பண்ண தெரியுமா, எனக்கு எம்புட்டு பெரிய உபகாரம் பண்ண தெரியுமா, யோசிச்சு பாருங்க, அது என்ன அந்த அம்மாக்கு உபகாரம், தாத்தாக்கு எலுமிச்சம்பழ ஜூஸ் கொடுத்தா தாத்தாக்கு தான் உபகாரம், ஆனா இந்திய மனைவி கணவனுக்கு வேலை செய்ய வேண்டியது தன்னுடைய வேலை, அதை கொடுத்தா அவனுக்கு உதவி இல்லை எனக்கு உதவின்னு சொல்ற, இந்த கான்செப்ட் புரிஞ்சு போச்சுன்னு வச்சுங்க, நீங்க யாராவது ஒரு மனுஷனுக்கு உதவி செஞ்சீங்கன்னா, கண் இல்லாதவனுக்கு பாடம் எழுதி கொடுத்தா, கால் இல்லாதவன தெருவை கடத்தி கொடுத்தீங்கன்னா, இல்ல உதவி செய்ய வேண்டிய ஒரு ஏழைக்கு ஏதாவது கொடுத்தீங்கன்னா, மேல இருந்து கடவுள் பார்ப்பார், உங்க கன்னத்தை தடவி சொல்வார், ஏ ராசா எனக்கு எம்பட்டி பெரிய உதவி பண்ண தெரியுமா, ஏன் இது நான் பண்ண வேண்டியவர். தான் படைத்த படைப்பை, தான் படைத்த படைப்பை ரட்சிக்க வேண்டிய கடமை கடவுளுக்கு இருக்கு. ஏன் படைச்ச? அப்ப தான் படைத்த படைப்பை ரட்சிக்க வேண்டிய கடமை இருக்கிற கடவுள் யார் தன் வேலை செய்தாலும் அவர்களை தன்னுடைய தூதுவனாக நினைக்கிறார். அப்ப நீங்க மனிதனுக்கு செய்வதைத்தான் கடவுள் தன் கணக்கில் வரவு வைக்கிறான். நம்ம ஊர் கிறுக்கு பையன் 100 பேருக்கு புரியலீங்களே, இது சாமி வாயிலே ஊட்டுவேன், வெங்கடாஜலபதிக்கு 300 கோடி ரூபாய் செத்து எழுதி வைப்பேங்கிறானே, அவர் எங்க திங்க, அவர் என்ன பிச்சைக்காரனா உன் காசை வாங்கி திங்கிறதுக்கு, அண்ட சராசரத்துக்கு படி இழக்கிற கடவுளுக்கு நீ 300 கோடி ரூபாய் செத்து எழுதி வச்சா அதை வாங்கி திங்க போறாரு? மனிதனுக்கு செய்வதுதான் உண்மையிலேயே கடவுளுக்கு செய்வது. இந்த அடிப்படை அறிவை கூட இந்தியாவிலே இன்னும் ஏற்படுத்த முடியலையே. கோயில்ல காசு இருக்கு, ஏழைக்கு எப்படி சார் பட்டி இருக்கலாம்? சாமிக்கு பாலபிஷேகம் ஆகுது, கடவுள் பால்ல குளிச்சுக்கிட்டு இருக்கிறாரு, இந்த நாட்டுல ஏழை பால் குடிக்கலன்னா தப்பு இல்லையா? யோசிக்க வேண்டாமா? எங்க தப்பு நடந்து யோசிக்க வேண்டாமா? இந்த நாட்டு மத தலைவர்கள், இந்த நாட்டு மத தலைவர்கள் மக்களை அறிவாளி ஆக்கிவிட்டால் தங்கள் பதவிக்கு ஆபத்து என்பதால் முட்டாள்களாகவே வைத்திருக்கிறார். இந்த நாட்டு மத தலைவர்கள் மக்களை அறிவாளி ஆக்கிவிட்டால் தங்கள் பதவிக்கு ஆபத்து என்பதால் மேலும் 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 மக்களை முட்டாள்கள் ஆக்குவதை மத தலைவர்கள் விரும்புகிறார்கள். நீங்க அறிவாளியா மாறணும், சிந்திக்கணும். ஒரு மனிதனுக்கு செய்வதுதான் உண்மையிலேயே ஒரு கடவுளுக்கு செய்வது. மனித நேயம் கடவுள் விரும்புவது, அதான் உண்மையான அர்ச்சனை, உண்மையான வாழ்வியல் முறை.
ஸ்பைஸ்லாந்து, இலங்கை, இந்திய மற்றும் இதர நாடுகளில் இருந்தும் இறக்குமதி செய்யப்பட்ட பல்வேறு உணவுப் பொருட்களை ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள எப்போதும் நாட வேண்டிய இடம் ஸ்பைஸ்லாந்து. நியாயமான விலையில் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட சுவைமிகு உணவுப் பண்டங்கள் என்னாலும் பெற்றுக்கொள்வதற்கு சிறந்த ஒரே இடம் ஸ்பைஸ்லாந்து. விசேட விலை கழிவுகளில் உங்களுக்கான நிரந்தர சேவையை வழங்க காத்திருக்கின்றது ஸ்பைஸ்லாந்து. என்றும் தரமான மளிகைப் பொருட்களை நியாயமான விலையில் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே ஸ்தாபனம் இலக்கம் 50 குயின் ரோட் பன்மூரில் அமைந்துள்ள ஸ்பைஸ்லாந்து. என்றும் மறவாதீர்கள் ஸ்பைஸ்லாந்து. வணக்கம் நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இத்துடன் முடிவடைகின்றது. எனக்கு நிகழ்ச்சி தொகுப்பில் உதவிய அனைவருக்கும் நன்றி கூறிக்கொண்டு இன்று உங்களிடமிருந்து விடைபெறுவது ருத்ரா. மீண்டும் அடுத்த வாரம்
சென்று வந்து என்னை தொடும் சத்தம் என்ன.